உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
நேயர்களே, ஒவ்வொரு வருடமும் ஜூன் 14 பிளட் டோனர்ஸ் டே, அதாவது குருதி கொடையாளர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கோவை அக்சித் பவுண்டேஷன் சார்பில் குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு மனிதநேயம் மலர்ந்துள்ளதா தளர்ந்துள்ளதா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பேராசிரியர் புனிதா ஏகாம்பரம் நடுவராக பங்கேற்ற இப்பட்டிமன்றத்தில் மனிதநேயம் மலர்ந்துள்ளது என்ற அணியில் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர் உமா மகேஸ்வரி, டாக்டர் ராஜராஜன் ஆகியோர். மனிதநேயம் தளர்ந்துள்ளது என்ற தலைப்பில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர் புலவர் சுரேந்திரன், மகேஸ்வரி, சத்குரு ஆகியோர். பட்டிமன்றம் இதோ ஆரம்பமாகிறது.
இந்த மண்ணிற்கு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அக்ஷித் பவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர்களே, வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே செலிப்ரேஷனை நீ விழா நிகழ்ச்சியாக மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியை இந்த அரங்கிலே எங்கள் கண்முன்னே மிக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் தன்னலமற்று இந்த மண்ணிற்காக உழைக்க வேண்டும் என்று கருதி எண்ணத்தை ஒருமுகப்படுத்தி தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அன்பிற்குரியவர் உங்கள் எல்லோராளுடைய பாராட்டினையும் பெற்றிருக்கக்கூடிய ரவி அவர்களே, அவர்களோடு இணைந்து இயங்கி உதவுங்கரங்களாக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதர பெருமக்களே, இந்த தொண்டில் தங்களுடைய வயது இளம் வயது என்றாலும் கூட மிக மிக உற்சாகத்தோடு சிரித்த முகத்தோடு இணைந்து தங்களுடைய குருதி கொடையை இந்த மண்ணிற்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கொடையாளிகளே, இந்த நிகழ்ச்சியை கண்டு கேட்டு மகிழ்வதற்காக மட்டுமில்லாமல் கருத்தினை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய சுவைஞர் பெருமக்களே, இப்பொழுது பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். மனிதநேயம் என்ற சூழ்நிலையில் மலர்ந்துள்ளதா தளர்ந்துள்ளதா என்ற அணியில் தளர்ந்துள்ளது என்ற அணியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று பேச வருகிறார் புலவர் மாமணி சுரேந்திரன். அவர் உங்கள் சார்பில் வருமாறு அன்போடு ஒரு கைதட்டு கொடுத்து வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்று நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கிற அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்று ஈழ மண்ணிற்கு சென்று சைவத்தையும் தமிழையும் அற்புதமாக பரப்பி வருகை புரிந்திருக்கிற நாவுக்கரசி பேராசிரியர் பெருந்தகை அருமை சகோதரி புனிதா அம்மா அவர்களே, இங்கே அருமையாக வாதிட இருக்கிற மிகச்சிறந்த இலக்கிய பேரறிஞர்கள் கவிதாயினி உமா அவர்களே, டாக்டர் ராஜராஜன் அவர்களே, அருட்செல்வி மகேஸ்வரி, சத்குரு அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை காணிக்கையாக்கிக் கொள்ளுகிறேன். எத்தனையோ தானங்கள் உண்டு நடுவர் அவர்களே, இரத்தத்தினுடைய அந்த தானத்தை பற்றி சிறப்பாக எடுத்து சொன்னீர்கள். உலகத்தில் அன்னதானம் இருக்கிறது, சொர்ணதானம் இருக்கிறது, கோதானம் இருக்கிறது, பூதானம் இருக்கிறது, ஞானதானம் இருக்கிறது. அத்தனை தானங்களை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற இரத்த தானம் இருக்கிறதே, அதுதான் உலகத்திலே சிறந்த தானம் என்பதை நம்முடைய இயக்குனர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டினார்கள். அதிலும் 98வது வருஷம் அந்த பிப்ரவரி 14 அன்று உலகம் முழுக்க காதலர்களுடைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு இனிமையான நாள்.
இனிமையான நாள் உங்களுக்கு
என்ன காதலர் தினம் இருக்கிற அந்த பிப்ரவரி மாசம் இருக்குதுங்களே நடுவர் அவர்களே, அது சாதாரணமா இல்லை. ஏன்னா ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற நாள்லயே ஆயுள் கம்மியா இருக்கிறது பிப்ரவரி ஒன்று தான்.
அப்படி போடு.
ஏன்னா காதலர் தினம் கூட அந்த ஆயுளை பொறுத்தளவு குறைவாக இருந்தாலும் காதல் என்பது என்றைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருப்பது. உடம்புங்கிறது என்ன? 6 லிட்டர் ரத்தமும் கோடிக்கணக்கான செல்களும் இவை தான் இந்த உடம்பாக இருக்கிறது. இந்த ரத்த மண்டலம் அப்படியே சர்க்குலேட் பண்ணுது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட் நடந்துட்டே இருக்குதுன்னா அது காரணமாக இருப்பது ரத்தம். அதனுடைய சிறப்பு, அந்த இரத்த தானத்தினுடைய அவசியத்தை நடுவர் அவர்களே நீங்களும் தெளிவாக எடுத்து காட்டினீர்கள். எனவே இரத்த தான தேவைதான். மனித குலத்துக்கு ஒரு புனிதமான கோட்பாடாக இருப்பது இரத்த தானம் தான். ஆனாலும் கூட இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், இன்றைக்கு மனித நேயம் வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா என்கிற விவாதம் தொடங்கி இருக்கிற இந்த அருமையான நேரம் தளர்ந்திருக்குது. நானும் மகேஸ்வரியும் பேச வந்திருக்கிறோம். இல்லப்பா, அது ஒரு 500 அடி 800 அடி 900 அடி அளவுக்கு வளர்ந்திருக்குதுன்னு பேசுறதுக்கு ரெண்டு பேர். பட்டுக்கோட்டை அழகா சொன்னான், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. ஆள் மட்டும் வளர்ந்தா போதாது, அறிவு வளர்ந்துருக்கணும். நினைச்சு பார்க்குறேன், இன்னைக்கு அறிவு என்பது வள்ளுவன் அற்றங்காட்டும் கருவி என்று அழகாக சொன்னான். ஆனாலும் கூட இன்னைக்கு மனித நேயம் என்பது அந்த அறிவை வைத்து அளக்கிற போது இன்னைக்கு எப்படி இருக்குது? மனித நேயம் இன்னைக்கு வளர்ந்துருக்குதா? மனித நேயங்கிறதா இருக்குதா? வீட்டில் இருக்கா? ரோட்டில் இருக்கா? நாட்டில் இருக்கா? காந்தியினுடைய உருவம் பொதிக்கப்பட்டிருக்கிற நோட்டில் இருக்கா? ஏட்டில் இருக்கா? பாட்டில் இருக்கா? அடிடா அவனே, உதடா அவனே, வெட்டுடா அவனே. நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன், ஒரு பொண்ணு இன்னைக்கு அதுக்கு 40 வயசாது, 12 வருஷமாச்சு பல்லு விளக்கி. நினைத்து பாருங்கள், உங்களுக்கு சிரிப்பு வரலாம், ஆனாலும் கூட 12 வருஷமாச்சு பல்லு விளக்கி. இன்னைக்கு அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், படுத்த படுக்கையிலே இருக்கிறாள் அந்த பெண்மணி. ஆனால் அவள் ஒரு சிறந்த எழுத்தாளர், இன்னும் சொல்ல போனால் அற்புதமான கவிஞர், ஓட்டப்பந்தய வீராங்கனி. ஆனாலும் கூட இன்னைக்கு எந்த நிலைமைனா அவள் படுத்த படுக்கையிலே இருக்கிறாள் என்று சொன்னால் காரணம் என்ன? 2000 ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி மலோங்கிற இடத்துல அந்த அமைதிப்படை, அந்த இராணுவப்படை காரணம் இல்லாமல் நடுவர் அவர்களே 10க்கும் மேற்பட்டவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 100க்கணக்கானவர்கள் அங்கே பெரும் காயமடைகிறார்கள். 10 பேர்த்துக்கு மேல இறந்து போகிறார்கள். அந்த நேரத்திலிருந்து அந்த இரோம் சர்மிளா சான்ங்கிற அந்த 28 வயசு பொண்ணு அன்னைக்கு தொடங்குற உண்ணா நோன்பு நடுவர் அவர்களே, அந்த உண்ணா நோன்பு இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு சட்டம் அங்கே இருக்கிறது. அந்த சட்டத்தை எதிர்த்து அந்த போராளி, அந்த எழுத்தாளர், அந்த கவிஞர், அந்த வீர பெண்மணி இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறாள். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதனுடைய புகைப்படத்துல மூக்குக்குள்ள நடுவர் அவர்களே ஒரு டியூப சொருகி இருப்பாங்க. ஏனென்று கேட்டால், அப்படியும் அவளுக்கு திரவ வழியில உணவை செலுத்த வேண்டும் என்கிற கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னால், இன்னைக்கு துப்பாக்கி சூடு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உமா அவர்களே எங்குமா இருக்குது மனித நேயம்? எங்க இருக்குது? அந்த பொணி இன்னைக்கு படுத்த படுக்கையில இருக்கிறாளே, நினைச்சு பாருங்க, மனித நேயம் எங்க இருக்குது? இன்னைக்கு ஜாதி வரி சங்கூதி கொண்டு இருக்கிறது, மத வெறி மனித குலத்துக்கு மலர் வளையம் வைத்துக் கொண்டிருக்கிறது, தீவிரவாத தீப்பந்தம் முடிக்குது, பயங்கரவாத பல்லெழிச்சிட்டு இருக்குது, ஊழல் உண்டியல் குளிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு திறமையும் தியாகமும் திருத்தரும் முழிக்குது, தில்லு முள்ளு இன்னைக்கு வாய் விட்டு சிரிக்குது, மனித நேயம் அதோட உடம்பெல்லாம் காயம். அட, பஸ்ல ஏறினா பர்சக்கான, பார்க்க அழகா இருந்தா நர்சக்கான, ஆஸ்பத்திரி போனா உறுப்பக்கான, ஆலயத்துக்கு போனா செருப்பக்கான. விவேகானந்தர் என்ற வீரத்துறவி எல்லா பெண்களையும் தாயாக பார்த்தார். எந்த துறவி சொல்றது இன்னைக்கு ஆன்மீகம் என்பது மனித குலத்துக்கு இன்னைக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய அந்த அற்புதமான அமைப்பு இன்னைக்கு இருண்டுவாய் கிடக்குதே.
அணித்தலைவர் அவர்களே, உங்களை பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட மடத்துக்கு போற மாதிரி தான் தெரியுது எனக்கு.
எனக்கும் கூட சின்ன வயசுல 9வது படிக்கும் போது, சத்தியமா சொல்றேன் நடிகர் அவர்களே, 9வது படிக்கும் போது பட்டினத்தார் பாட்டை படிச்சு படிச்சு எனக்கு சாமியார போகணும்னு ஆசை இருந்தது. வீரத்துறவி விவேகானந்தர் அற்பமான இளைஞர்கள் 100 பேர என்னிடத்துல கொடுங்கள், நான் சிற்பமாக்கி காட்டுகிறேன். எம்மா மனிதநேய இன்னைக்கு என்ன 500 அடி உயரத்துக்கு இன்னைக்கு வளர்ந்து போய் நிக்குதா? இன்னைக்கு ஆன்மீகமே இருந்து போச்சே. இன்னைக்கு நினைத்து பாருங்கள் நடுவர் அவர்களே, பன்னாட்டு நிறுவனம் இன்னைக்கு கோடிக்கால் பூதமா உலக பூரா இன்னைக்கு அப்படியே கால் எடுத்து வச்சிருக்குதே. இன்னைக்கு அந்த பிராங்க் பி வில்சன் என்று சொல்லப்படுகிறவர் ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கிறார், டாக்குமெண்ட்ரி பிலிம், த பிளட் இன் த மொபைல் என்கிற சொல்லப்படுகிற ஒரு ஆவணப்படம். ஆப்பிரிக்கால காங்கோ காட்டில் ஒரு பெரிய சுரங்கம், நாம் கையில் செல்லு வச்சிருப்போம், வீட்டில் சீடியும் இருக்குது, இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு டிஜிட்டல் கேமரா இருக்குது. இதெல்லாம் செய்வதற்கு உலோகம் வேணும். அந்த உலோகம் அடங்கி இருக்கிற சுரங்கங்களை தோண்டி எடுக்கிறதுக்கு பன்னாட்டு நிறுவனம் அந்த ஆப்பிரிக்கால காங்கோவில் கால் எடுத்து வச்சிருக்குது. நடுவர் அவர்களை வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன், அதை எதிர்த்து போராடிய அத்தனை பழங்குடிகளும் துரத்தப்பட்டார்கள் காங்கோ காட்டில். அது மட்டுமல்ல, எதிர்த்து போராடியவர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னும் வெட்கக்கேடு என்ன என்று சொன்னா, சின்னஞ்சிறுவர்களை கொண்டு போய் அந்த சுரங்கத்தை தோண்டுவதற்கு பன்னாட்டு நிறுவனம் அங்கே நியமித்திருக்கிறார்கள் என்று கேட்டா ஐநா மன்றம் என்ன நிலைமை? நடுவர் அவர்கள் எங்கம்மா இருக்குது மனிதநேயம்? இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிறா மனித நேயம்? எங்க அம்மா சோறு ஓட்டு சோறு ஓட்டு வாலிபனா, இன்னைக்கு குழந்தையா இருந்த என்ன வாலிபனாக்குனா என் சம்சார சோறு ஓட்டு சோறு ஓட்டு நான் கிழவனானது தான் மிச்சம். எத்தனை கொடுமை! இன்னைக்கு 2000 கேஸ் இருக்குதே குடும்ப நல நீதிமன்றத்தில், இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்குதே விவாகரத்து என்கிற பெயரால, இனி மாமியார் மருமக சண்டை இன்னைக்கு வரைக்கும் இருக்குதே. எங்க இருக்குது மனித நேய குடும்பத்தில் இருக்குதா? எங்க அம்மா காலங்காத்தால் 4 மணிக்கு எழுந்திருக்கிறது எங்க அம்மா தான், வாசு கூட்டுறது எங்க அம்மா தான், கோலம் போடுறது எங்க அம்மா தான். வயசான அசதியில எங்க அம்மா காலையில 7-7.5 மணி வரைக்கும் தூங்கிட்டா, எங்க வீட்டு ஆதிபராசக்தி அங்காள வரமேஸ்வரி 1000 தலைவே அங்கே அபூர்வ சிந்தாமணி சேலகட்ட சுனாமி ஜாக்கெட் போட்ட சந்திரமுகி இருக்காள் ஜில் ஜில் ராணி ஜிலேபி மேடி தலைமாட்டில் குத்து விளக்கு பத்த வச்சுட்டா.
யார் உங்க வீட்டம்மா?
எங்க இருக்குதுப்பா குடும்பத்திலேயே இல்லையே இன்னைக்கு மனித நேயம்? சமூகத்தில் இருக்குதா? இன்னைக்கு நினைத்து பாருங்கள் நடுவர்கள் எத்தனை கொடூரம். இன்னைக்கு நடுவர்களே பாலியல் தொந்தரவுனால படாத வாடுபடுகிறார்களே, குழந்தையிலிருந்து பெண்கள் வரைக்கும் யாருக்கு நிம்மதி இருக்குது? நினைத்து பாருங்கள் நடுவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் காலூன்றி அந்த இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து அத்தனை பேரும் இன்னைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூகத்தை என்று கேட்டால், நடுவர் அவர்களே இந்தியாவில் இன்னைக்கும் பாருங்க 80 கோடி ஜனங்களுக்கு 20 ரூபா நோட்டு என்னங்கிறதும் கூட தெரியாத லெவலுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, இன்றைய நிலையில பார்க்கிற போது மனித நேயம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா வளர்ந்து இருக்குதாங்கிறதா சந்தேகம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
அருமை அருமை. அதுல அழகா ஒரு சூடான வாதம், மனிதநேயம் இருக்கிறது இல்லை என்று மறுக்கவில்லை, ஆனால் வளர்ந்திருக்கிறது என்று சொல்வதுதான் தப்பு. இருக்கு அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம், வளர்ந்திருக்கானா இல்லை. துப்பாக்கி கலாச்சாரம், ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒளிமயம், அது எங்க இருட்டில் கிடக்க வரிசையா குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கார். அதுலயும் வரு சொல்ற போது பஸ்ல போனா பர்சை காணும் எக்கச்சக்கமா காணா போனதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் பார்க்கிற பொழுது உண்மைதான் தெரியுது. ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க, பெரிய புகழ்பெற்ற மருத்துவமனை, இந்த மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நல்ல நர்ஸ் அவங்க, அந்த அம்மையாரை ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்க நடைபெணமாக செத்து கிடக்கிறாங்க, உயிர் போகலை. அந்த அம்மாவோட உயிரை கருணை கொலை பண்ணுறதுக்கு அனுமதி அளிக்கணும்னு ஒரு பெண் போராடினான். அதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை இருக்கக்கூடிய நர்சஸ் எல்லாம் எதிர்த்து போராடினாங்க. கடைசியில் அந்த பெண் அப்படியே இருக்கட்டும், அதனால் என்ன, அவள் வந்து மூளைத்து சாவு அவளுக்கு, அதனால உடம்புல எந்த விதமான உணர்வும் இல்லை, ஆனாலும் கூட உயிர் இருக்கிறவரை இருக்கட்டும் என்று சொல்லி இந்த இழி நிலைமைக்கு ஆளாக்கிய ஒரு பாவி அவனை கொண்டு போய் சிறையில் போட்டாங்க. போட்டவன் வந்துட்டான், விடுதலையாகி வந்துட்டான். இவளுக்கு திருமணம் செய்வதற்காக நிச்சயிக்கப்பட்ட கணவன் இவளுடைய இந்த நிலைக்கு காரணமான பிறகு இப்ப ஆள் தள்ளப்பட்ட பிறகு கொஞ்ச நாள் வந்து வந்து பார்த்துட்டு அவன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்துட்டு போயிட்டான். பெற்றோர்களும் கைவிட்டார்கள். எப்படிப்பட்ட கொடுமை! ஒரு பெண் சுறுசுறுப்பான நர்ஸ், அவளுக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்தீங்களா? அது பயங்கரமான முறையில் அந்த பலாத்காரம் நடந்துச்சு. இதெல்லாம் இந்த நாட்டில் தான் நடக்குது. கேள்வி கேட்கிறார், புகழ்பெற்ற டாக்டர் தான், டாக்டர் வேற உட்கார்ந்துருக்காரு. அப்பா டாக்டருங்க, நான் இன்னும் இந்த பிரச்சனை தீரல. பெண்ணை கொலை பண்ணி வீடு கிடக்குறா, வீட்டில் இருக்கக்கூடிய சர்வெண்ட்டும் மேல் சர்வெண்ட்டும் இறந்து போயிட்டான். யார் செய்தாங்க கொலைன்னா இவ யாருன்னு தெரியலன்றாங்க. இன்னையவரெல்லாம் கேஸ் நடக்குது. ஒரு பெண் துடிக்க துடிக்க கொலை பண்ண விட்டுருக்கா பெற்ற பெண், அது யார் செய்தார்கள்? வெள்ளியே எத்தனை கொலைகள், கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய பாலியல் பலாத்காரங்கள், குழந்தை தொழிலாளர்கள் என்று சொல்லி எவ்வளோ பெரிய கொடுமை நடக்குது. இன்னும் மனிதனேயா இன்னும் உட்காந்துட்டு இப்படிலாம் பார்வை பார்க்காதீங்கன்னு நான் சொல்லலை. அவர் சொல்றார், அதை விட எனக்கு என்ன தெரியுமா அம்மா சொன்னார், நீங்க கவனிச்சிங்களோ என்னமோ தெரியல, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், நீங்க குள்ளமா இருக்கீங்களா? அதை வேற சுட்டி காட்டிட்டு போயிருக்காரு. எனக்கே ரோஷமா இருக்கு. வாங்க வந்து சொல்லுங்க, ஏதாவது பெண் குலத்தை காப்பாத்துங்க. உமா மகேஸ்வரி அவர்கள், மனித நேயம் மலர்ந்துள்ளது.
பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பட்டிமன்றத்தின் நடுவர் பெருமாட்டி அவர்களே, தாய் தனது இரத்தத்தை பாலாக்கி தன் பிள்ளைகளுக்கு தருவது போல தன்னுடைய உடலில் இருக்கின்ற அந்த இரத்தத்தை நோய் காக்கும் மருந்தாக மாற்றி எல்லோருக்கும் வழங்கி கொண்டிருக்கின்ற குருதி கொடையாளர்களே, பொய் சொல்வதற்கென்றே புறப்பட்டு வந்திருக்கின்ற எதிரணியை சார்ந்தவர்களே, அரிச்சந்திரனின் அடுத்த வாரிசாக விளங்குகின்ற என்னுடைய அணியின் அன்பு சகோதரரே, அத்துணை பேருக்கும் இந்த கோவையில் பூத்த பருத்தி மலர்களை சமர்ப்பித்து என்னுடைய வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, என்னுடைய அண்ணன் சுரேந்திரன் வந்தார். என்ன ஆவேசமா பேசினார் இன்னைக்கு, என்ன சத்தம், என்ன ஒரு பிரம்மாண்டம். ஏன்னா எப்பவும் பொய் சொல்ற போது அவர் அப்படி சத்தமா பேசி அண்ணன் ஒரு அருமையா கேள்வி கேட்டாரு, வீட்டுல மனிதாபிமானம் இருக்கான்னு கேட்டாரு. மனைவி என்ன பண்றாளாமா, மாமியார் தூங்கிட்டா தலைமாட்டுல குத்து விளக்க ஏத்தி வச்சிடறாங்க.
ரொம்ப கொடுமமா இது, நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கவங்க தலைமாட்டுல குத்து விளக்க ஏத்தி வைக்கலாம்.
நீதிபதி அவர்களே, நாங்க அப்படிதான் பண்றோம். ஏன் தெரியுமா, வீட்டுக்கு வந்தோன்னு நீங்க என்ன சொல்றீங்க, எங்க அம்மா கடவுள் மாதிரி, எங்க அம்மா கடவுள் மாதிரி, அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு சொன்னீங்க. கடவுளுக்கு என்ன பண்ணுவோம், அப்பப்ப குத்து விளக்கு ஏத்தி வைப்போம் இல்ல, அந்த மாதிரி குத்து விளக்கு ஏத்தி வைக்கிறோம், ஒரு ஊதுபத்திய பத்த வைக்கிறோம். எவ்வளவு பெரிய மனிதாபிமான செயலா இது இருக்கிற போது நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா?
அதுக்குதான் ஏத்தி வச்சிருக்காங்க, நல்ல நல்ல மந்திரமா இது.
அல்ல அண்ணன் சொல்றாரு, பாட்டு எல்லா பாட்டுலயும் கூட இன்னைக்கு மனிதாபிமானம் இல்லையே, அடிடா அவளை குத்துடா அவளைன்னு பாட்டு வருதே, நாங்க நல்ல பாட்டை கொஞ்சம் கேட்டு பழகணும். எவன்தான் மனிதன், எவன்தான் மனிதன், வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவன்தான் மனிதன் என்ற பாடலும் திரையில வருது. சும்மா மோசமான பாட்டையே பார்த்துட்டு இங்க வந்து ஜங்கு ஜங்கு நடக்கு.
இல்லங்க, இவர் இப்ப ஓய் திஸ் கொலை வெறி கொலை வெறி டி கேட்டுட்டு வர்றாரு இவரு.
ஆமா, அண்ணனுக்கு சின்ன வயசுலயே சாமியார் ஆகணும்னு ஆசை.
ஆசையா? அது வேற பட்டினத்து சாமி ஆகணுமா?
ஆமா, ரொம்ப அழகா சில கேள்விகளை இங்க இந்த மாமன்றத்திலே அவர் எழுப்பி இருக்கிறார். மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, எல்லா உணர்வுகளும் இருக்கின்ற மனிதர்களிடத்தில் மனிதாபிமானம் இருக்கிறது. எந்த உணர்வும் இல்லாத மனிதர்களாக நடமாடிக்கொண்டிருப்பவர்களிடமும் மனிதாபிமானம் இருக்கிறது. சமீபத்துல பத்திரிகையில படிச்சேன், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க, அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, போட்டி. ஓட்டப்பந்தயத்துல 1 2 3 ரெடி ஜூட் அப்படின்னு அந்த குழந்தைகள்லாம் மெதுவா தத்தி தத்தி ஓட ஆரம்பிக்குது. ஓடுற போது என்னாச்சு, ஒரு குழந்தை கால் தடுக்கி கீழே விழுந்துருது. மற்றவர்களாக இருந்தால் கூட, நல்ல மன வளர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தா கூட, யாராவது விழுந்துட்டா பார்த்து சந்தோஷப்பட்டு வேகமா ஓடுவாங்க. ஆனால் அந்த மன வளர்ச்சி குன்றிய அத்தனை குழந்தைகளும் அதே இடத்தில் நின்று கீழே விழுந்த குழந்தையை தூக்கி கை தூக்கி நிறுத்திவிட்ட அத்தனை குழந்தைகளும் ஒன்றாக கரமிணைந்து ஒரே நேரத்தில் வந்து வெற்றி கோட்டை அடைந்தார்களே, மனிதாபிமானம் இந்த தேசத்தில் இன்னும் செத்து போகவில்லை. நீங்க வெறும் மனிதர்களிடத்தில் மட்டும் காட்டுகிற அன்பிற்கு மனிதாபிமானம் பேர் இல்ல, சாதாரண உயிர்களிடத்திலே காட்டணும் அன்பு. ஈரோடு பக்கத்துல ஒரு கிராமம், அந்த கிராமம் முழுக்க நிறைய மரங்கள் இருக்கிறது, நீர்நிலைகள் இருக்கு. அந்த கிராமத்துக்கு வெளிநாட்டிலிருந்து பறவைகள் எல்லாம் நம்முடைய தீபாவளி மாசத்துல வந்து சேரும். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒரு சின்ன பிள்ளை கூட தீபாவளி அன்றைக்கு வெடி வெடித்ததில்லை. ஏனென்றால் அந்த வெடிச்சத்தினால் அந்த வெளிநாட்டு பறவைகளுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பட்டாசு வைக்கிற ஆசையை கூட எங்கள் நாட்டு பிள்ளைகள் துறந்திருக்கிறார்கள். மனிதாபிமானத்துக்காக என்ன பேசுறீங்க? இந்த நாட்டில் நெசவாளர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தது, உழைப்பாளிகள் கஷ்டப்பட்டாங்க. அண்ணன் கேட்டாரே அருமையான கேள்வி, பழங்குடியின மக்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டார்களே ஆதிவாசிகள் என்று கேட்டார்களே, உண்மைதான். பழங்குடியின மக்கள் மனிதாபிமானமற்ற செயலால் விரட்டி அடிக்கப்பட்ட போது அவர்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக பல அமைப்புகள் அங்கே போய் இருந்தனவே, அவங்களை தூக்கி நிறுத்தி நீங்கள் போராடுங்கள், நம்முடைய மண்ணை நாம் மீட்போம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த தேசத்துல இல்லையா? என்னன்னா சும்மா எப்ப பாரு டீ குடிச்சா பத்தாது. மறைவிய
பேசுறது நீங்க, குடிக்கிறது அவரு பாருங்க.
இந்த நாட்டுல அப்படின்னா பாடுபடுறவங்க ஒருத்தங்க, பலன் அனுபவிக்கிறவங்க வேற ஒருத்தங்களா இருக்காங்க. அண்ணன் எப்படி மனைவிய பத்தி சொல்றாரு? மனைவிய பத்தி எவ்வளவு அன்பா சொல்லணும்! இங்க வந்திருக்கிற பெண்களுக்கு தெரியும், மனிதாபிமானத்தின் உச்சம் என்று சொன்னால் அது உங்க மனைவி தான். வேற ஒண்ணு வேண்டாம். வேற யாரும் உங்க முகத்தை பார்த்து கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருப்பாங்களா? எங்க அண்ணி ஒத்துக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய மனிதாபிமானம், யோசிச்சு பாருங்க.
இல்லங்க, இவரு டவுரி கூட இவரு வேணாம்னு சொல்லிட்டாராம்.
ஆமா, அப்ப வேண்டான்ட்டாரு. அவரு பொண்ணு பார்க்க போன போது எனக்கு இப்ப டவுரி எல்லாம் வேண்டாம், பின்னாடி வாங்கிக்கிறேன்னாரு. எப்பனா எங்க அண்ணி நிறைமாத கர்ப்பிணியா இருந்த போது மாமனார் வீட்டுல போய், எங்க அந்த இடுப்புக்கு ஒரு ஒட்டியானத்தை இப்ப செஞ்சு போட்டீங்கன்னா போதும்னு சொல்ல புண்ணிய. அந்த காலத்திலே அப்படிதான் இருந்தாரு,
கர்ப்பிணியா இருக்கிற போது.
ஆமா, இவரோட முன் வரலாறு, பின் வரலாறு, தலை வரலாறு, தலை வரலாறு எல்லாமே எனக்கு தெரியும். அண்ணன் என்ன பேசுறாரு பாருங்க. அண்ணன்
இன்னைக்கு
நர்சக்கானோ நர்சக்கானோ அப்படின்னு இப்படி எல்லாமே பேசுறது நீங்க எவ்வளவு. இன்னைக்கு நான் நினைச்சு பாக்குறேங்க, இங்க இருக்கின்ற குருதி கொடையாளர்கள் எல்லாம் நினைச்சு பாக்குறேன், அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கு, சின்ன பிள்ளைகள் இருக்காங்க. சின்ன வயசுலேயே ஒரு சகோதரர் சொன்னாரு, 24 மணி நேரம் எனக்கு பத்தவில்லை, குருதி கொடை கொடுப்பதற்கு என்று சொன்னால் மனிதாபிமானத்தின் உச்சம் அல்லவா அந்த வார்த்தை? 24 மணி நேரமும் சுற்றி கொண்டே இருக்கிற ஒரு கடிகாரை முல்லை போல அவருடைய மனதிலே மனிதாபிமானம் என்பது சுத்திட்டே இருக்குல்ல. நீங்க இன்னைக்கு இங்க கோயம்புத்தூர்ல, வேற எங்கேயும் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம், கோயம்புத்தூர்ல ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு என்ன பண்ணுனா, மார்கழி மாதம் குளிர்காலம், அப்படியே பனி கொட்டும், அந்த நேரத்தில் இரவு 12 மணிக்கு வண்டியை எடுத்துக்கிட்டு புதிதாக வாங்கிய போர்வைகளை எடுத்துக்கொண்டு அப்படியே இந்த ரயில்வே பிளாட்ஃபார்மில் தெருவோரங்களில் படுத்து கிடக்கின்ற பிச்சைக்காரர்கள் இடத்துல அந்த போர்வைகளை சத்தமில்லாமல் வைத்து விட்டு, யார் வைத்தார்கள் என்பது கூட தெரிவதற்கு முன்னால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறார்கள் என்று சொன்னால், நான் கொடுப்பது வலதுகை, கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்ற அந்த கர்ணனுடைய பரம்பரையில் இன்றைக்கும் நம் மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்காங்க. என்னோட நண்பர் தோழர் இங்க வந்திருக்காரு, அவருக்கு தெரியும், வாழ்றவங்களுக்கு எத்தனையோ செய்யலாம், ஆனா இறந்து போய் அனாதை பிணமாக இறந்து போதல் என்பது எவ்வளவு பெரிய கொடுமைங்க. சுத்தி நின்று 4 பேர் அழுவாங்கிற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாம் சந்தோஷமா செத்து போறோம் இல்லையா? என்னெல்லாம் சொல்லி அழுவாங்களோ, நம்மளை நம்ம நல்ல மகிழ்ச்சியா வச்சிருந்தோம், எவ்வளவு நல்லவன்லாம் சொல்லி அழுவாங்களேன்னு சில சமயம் நம்ம கற்பனை கூட செய்து பார்ப்போம். ஆனால் சுற்றி நின்று கண்ணீர் சிந்துவதற்கு கூட உறவுகளற்ற ஜீவன்கள் இறந்து போய் அந்த அனாதை பிணங்கள் மார்ச் வரியில் அரசு மருத்துவமனையில் இருக்கிற போது அந்த அனாதை பிணங்களை தத்தெடுத்து அவர்களை நல்ல அடிப்படையில் அடக்கம் செய்கிறார்களே தோழர் அறக்கட்டளை, அவர்கள் கடவுளை நம்பவில்லை மனிதாபிமானத்தை நம்பினார்.
அருமையான செய்தி. இருக்கும் போது புகழ் பாடி அவர்களுக்கு வேண்டுவன செய்வதற்கு ஆள் இருக்கலாம், இறந்த பிறகு அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அந்த புனிதத்தை செய்து கொண்டிருக்கிற அறக்கட்டளையை பற்றி பேசினார்கள். உண்மையிலேயே மனிதநேயம் இருக்கு.
நடுவர் அவர்களே, நான் சொன்ன மாதிரி சாதாரண உயிர்கள் இடத்துல காட்டுற அன்பு, குடும்பத்துல காட்டுற அன்பு, உறவுகள் கிட்ட காட்டுற மனிதாபிமானம், இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சமீபத்துல ஒரு செய்தி படிச்சேன் நானு. ஒரு சின்ன பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், நீங்க எல்லாம் கூட கேட்டிருப்பீங்க. அந்த பையன் என்ன பண்றான், வீட்டுக்கு வரா ஸ்கூல் விட்டு வந்தோடனே அந்த பிள்ளை சொல்றான், அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டுறாங்க, அந்த பிள்ளை சாப்பிட மாட்டேங்கிறான். நான் சாப்பிட மாட்டேமா, நான் ஒன்னு சொல்லுவேன், நீ அதை செஞ்சாதான் நான் சாப்பிடுவேங்கிறான். அட சாப்பிடுடா, அப்புறம் நீ என்ன சொல்றையோ கேக்குறேன்னா, அவன் சாப்பிடவே மாட்டேன்ட்டா. அப்புறம் அவங்க அப்பா வராரு, வந்த உடனே பாருங்க பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்கிறான், மதியம் சாப்பிட்டவன் பசியோட வந்திருக்கான்னு. அவங்க அப்பா சொல்றாரு, கண்ணா வாடா, என்னப்பா வேணும் உனக்கு? அப்பா நான் உன்னை சொல்லுவேன், நீ அதை நிறைவேற்றிட்டீன்னு நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் அப்பா பக்கத்துல கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா வேணும்னு? அந்த பையன் சொல்றான், அப்பா வேற ஒண்ணு வேண்டாப்பா, சலூனுக்கு கூட்டிட்டு போய் என் தலைமுடிய பூரா மழுங்க மொட்டை அடிச்சிருங்கப்பாங்கிறாரு. அப்பா அதிர்ந்து போறாரு. சின்ன பையன் கூட எனக்கு நல்ல தலைமுடிய வச்சுட்டு ஹாய் அப்படின்னு ஒரு ஸ்டைல் பண்ணணும்னு விரும்புவாங்களே, இந்த சின்ன பிள்ளை என்னடா இப்படி கேக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அப்பா மெதுவா கேக்குறாரு, நான் கண்டிப்பா உனக்கு செய்யறேன்ப்பா, ஏன் அப்படி பண்ணணும் அதை மட்டும் சொல்லுன்னு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முதல் வகுப்பு படிக்கிற 5 வயதிற்குட்பட்ட அந்த சின்னஞ்சிறுவன் சொல்றான், அப்பா என் கிளாஸ்மேட்டுப்பா, அவன் மூளை புற்று நோய் வந்துருச்சுப்பா, அவனுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, சர்ஜரி முடிச்சு தலை பூரா மொட்டை அடிச்சு, அந்த பிள்ளை நாளைக்கு தான்ப்பா என் ஃப்ரெண்டு கிளாஸுக்கு வரப்போறான், நாங்கள்லாம் முடியோட இருக்கிறத பார்த்தா அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்னு கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டப்பா, மொட்டை அடிச்சுட்டு நாளைக்கு போறதுன்னு சொல்லிட்டு என்று ஒரு சின்ன பிள்ளையின் மனதிலே விதைக்கப்பட்ட அந்த மனிதாபிமானத்தின் விதை நிச்சயமாக இது போன்ற அந்த ஃபவுண்டேஷனில் அந்த பிள்ளை இணைவான், இன்னும் பல நல்ல காரியங்களை செய்வான் என்று சொல்லி மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, ஒரு அகல் விளக்கிலிருந்து 1000 அகல் விளக்குகளை நாம் பற்ற வைக்க முடியும். மனிதாபிமானம் என்பது ஒரு அகல் விளக்கு, 1000 குடும்பங்களுக்கு வெளிச்சம் தர இயலாததாக அது மாறும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிகச் சிறப்பாக மனிதநேயம் வளர்ந்துள்ளது என்ற அணியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று தரமான கருத்துக்களை தந்திருக்கிறார் கவிதாயினி உமா மகேஸ்வரி அவர்கள். அவர்கள் சொன்ன செய்தி உண்மையிலேயே நல்ல செய்திகள், நிகழ்ச்சிகள், ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய கொடை, அதை நாம் பார்க்கணும். இப்பொழுது மிகச்சிறப்பாக பேசிய இந்த அணித்தலைவியினுடைய கருத்துக்களை எதிர்த்து பேசுவதற்காக அல்ல, தன் கருத்துக்களை எல்லாம் பதிய வைப்பதற்காக வருகிறார் மகேஸ்வரி சர்க்குரு அவர்கள்.
நிதி மிகுந்தவர் பொற்குவைகள் தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், ஆண்மையார் உளர் உழைப்பை தாரீர், ஏது மற்றீர் நல் இன்னுரையை தாரீர் என்று பாடி எனக்கு சர்க்குருவாய் வந்திருக்கின்ற மகாகவி பாரதியை வணங்கி, தன்னில் தமிழையும் தமிழில் தன்னையும் கண்டுகொண்டிருக்கின்ற மாபெரும் நடுவர் அவர்களே, மற்றும் மேடையிலே எண்ணணியிலும் எதிரணியிலும் பேசி அமர்ந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களுக்கும், நல்லதொரு நிகழ்வை உற்சாகமாக கவனித்துக் கொண்டிருக்கின்ற அருமை பெருமக்களுக்கும் முதற்கண்ணின் நன்றியை பாராட்டி, நடுவர் அவர்களே, மனிதநேயம் வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா?
தலைப்பாத்தானுங்களா கேட்டுங்க.
ஆமா ஆமா, இப்ப மனித நேயம்னா என்ன? மத்தவங்க சொல்றது கொஞ்சம் கேட்கணும். எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. எதற்காக இந்த விழா? குருதி கொடைக்கு விழிப்புணர்வுக்காக ஒரு விழா இல்லைங்களா? எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு இதுல இருந்தே தெரியலையா மனித நேயம் தளர்ந்திருக்கிறது. பொதுவாவே கவிஞர்கள்னா பொய் பேசுறவங்க, அதுலயே 2 புத்தகம் கவிதை வெளியிட்டு இருக்காங்க, அதை விட செம்மொழி மாநாட்டுல வேற கவிதை வாசிச்சிருக்காங்க, அதை விட அண்மையில ஒரு நிகழ்வுக்கு போய் கவிதை வாசிச்சு ஒரு 2 பவுன் தங்க காசு வேற வாங்கியிருக்காங்க.
சொல்லவே இல்ல, என்ன கூட்டிட்டும் போகலாமா?
நடுவர் அவர்களே, முதல்ல ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க. குடும்பத்துல மனித நேயம் வளர்ந்திருக்கிறதா? இதுதான் எங்களுடைய கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காதல் திருமணம் தெரியாம செஞ்சிடறாங்க, அவ்வளவுதான். பிற்பாடு வஞ்சக எண்ணத்தில் பழி எடுக்கும் எண்ணமாக அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்துணை பேரும் அந்த தம்பதியரை ஓட ஓட விரட்டி கொலை செய்கிறார்களே, இது எந்த மனித நேயத்தை காட்டுகிறது? அதை விட இப்ப ரொம்ப சுலப நடுவர்களே, அண்ணன் தம்பிகள் கிட்ட ஒற்றுமை இருக்கா? அதாவது குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு சாக்லேட், 5-star சாக்லேட்டுக்காக சண்டை போடுகின்ற அண்ணனும் தம்பியும் சற்றே பெரியவனாக வளர்ந்த பிறகு ஒரு 5 லட்சம் ரூபாய் சொத்துக்காக 10 லட்சம் ரூபாயை வக்கீலுக்கு கொடுக்கிறானே, இங்க மனித நேயம் வளர்ந்திருக்கிறதா? இதுதான் எங்க கேள்வி. மனித நேயம் இல்ல நடுவர் அவர்களே, அதை விட என்ன தெரியுமா கொடுமை? அம்மா அப்பா நீங்க சொல்றீங்களே, 5-10 மாசம் பெத்து வளர்த்து எடுத்து ஆளாக்குற ஒரு குழந்தை கொடுக்கறான், ஆனா அந்த அன்னையை ஒழுங்காக காப்பாத்துகிறானா என்பதுதான் கேள்வி. பார்த்திபன் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய நடிகன் பார்த்திபன் அழகாக எழுதினான் இல்லையா, வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் என்று எழுதியிருக்கின்றான் என்று சொன்னால், இது என்ன நடுவர் அவர்களை மனித நேயம் வளர்ந்திருக்கிறதுங்க? அழகா ஒரு கவிஞர் சொன்னா என்னன்னா, இப்பத்த தேதியில என்ஆர்ஐஸ் அதிகமாயிட்டாங்க, அது ஒத்துக்கணும். ஆனா அத்தனை என்ஆர்ஐஸும் பண்றது என்ன தெரியுமா, அமெரிக்கால இருக்கா லண்டன்ல இருக்கா, ஆனா அம்மா எங்க இருக்கான்னு கேட்டா ஒரு வசதியான முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள். முதியோர் இல்லங்கள் எல்லாம் பெருகிவிட்டன, அவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் ஆயிருக்கின்றார்கள். இதுதான் மனித நேயமா? என்னை பொறுத்தவரையும் இந்த சபை குறைந்த சபையாக இருந்தாலும் நான் இங்கே கூறுகின்ற செய்திகள் அத்துணையும் உண்மை. இந்த செய்திகளை நீங்கள் வெளியே சொல்லி மனித நேயத்தை வளர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த குறைகளை சொல்கிறோம். இப்ப முதியோர் இல்லத்தை பத்தி நான் ஒன்னு சொல்லி ஆகணும். நடுவர் அவர்களை என்னன்னா, சின்ன வயசுல ஹாஸ்டல்ல விடுறோம், குழந்தைய படிக்க வைக்கிறோம், அதே பெருசாயி உல்டாவா மாறுது, அவங்க கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா திரும்ப முதியோர் இல்லத்துல விடுறாங்க. இதைத்தான் ஒரு கவிஞன் அழகாக சொன்னான், வசதியாகத்தான் இருக்கிறது. அதாவது அப்பா தன்னோட குமுறலை காமிக்கிறான், அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டான், அப்பா தன்னோட குமுறலை இப்படி கவி வழியா காமிக்கிறான். வசதியாகத்தான் இருக்கிறது மகனே, நீ என்னை கொண்டு வந்து சேர்த்த முதியோர் இல்லம், பொறுப்பாய் என்னை ஒப்படைத்து விட்டு சலனமின்றி நீ வெளியேறிய போது, முன்பு நானும் இதே போல் உன்னை வகுப்பறையில் விட்டுவிட்டு செல்ல என் முதுகுக்கு பின்னால் நீ கதற கதற கண்ணீரை துடைத்தபடி புறப்பட்ட காட்சி ஞாபகத்தில் எழுகிறது. முதல் தரமிக்க இந்த இல்லத்தை தேடித் திரிந்து நீ தேர்ந்தெடுத்ததை அறிகையில், அன்று உனக்காக நானும் பொருத்தமான பள்ளி எது என்று அலைந்ததை ஒப்பீடு செய்கிறேன். இதுவரையில் ஒரு முறையேனும் என் முகம் பார்க்க நீ வராமல் போனாலும், யோசிச்சு பாருங்க, இதுவரையில் நீ ஒரு முறையேனும் என் முகம் பார்க்க வராமல் போனாலும் என் பராமரிப்பிற்கான பணத்தை மறக்காமல் அனுப்பி வைப்பதற்காக மகிழ்கிறேன். நீ விடுதியில் தங்கி படித்த காலத்தில் உன்னை பார்க்க ஆவல் இருந்தாலும், படிப்பை நினைத்து உன்னை சந்திக்க மறுத்ததின் எதிர்வினையே இதுவென்று இப்போது அறிகிறேன். இளம் வயதில் நீ சிறுக சிறுக சேமித்த அனுபவத்தை என் முதுமையில் மொத்தமாக எனக்கே செலவு செய்கிறார். ஆயினும் உனக்கும் எனக்கும் ஒரு சிறு வேறுபாடு மகனே, நான் கற்றுக் கொடுத்தேன் உனக்கு வாழ்க்கை இதுவென்று, ஆனால் நீ கற்றுக் கொடுக்கிறாய் எனக்கு உறவுகள் இதுதான். என்ன நடுவர் அவர்களை பேசுறீங்க? நான் கேட்கிற கேள்வி, அன்பர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருக்க இங்க இருக்கவங்க தெரியாமல் உங்களுடைய தாயையோ தந்தையோ முதியோர் இல்லத்தில் விட்டிருந்தால் இந்த நிகழ்வின் வெற்றி என்னவென்று சொன்னால், அங்கிருந்து நீங்கள் உங்கள் தாயை அழைத்து வந்தால் அதுதான் வெற்றி என்பது என்னுடைய வாதம் நடுவர், இல்லைங்களா? அடுத்து இப்ப வருவோம். பிளாட் ரொம்ப அதிகமாயிருச்சு. பிளாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பிளாட் எந்த பிளாட்ல இருக்கீங்க? அபிமன்யு பிளாட்ல. உங்க பிளாட் பேர் என்னங்க?
அபி. இது இது சொல்லி நான் இருக்கிற இடத்த விட்டு என்ன காலி பண்ண வைக்க போகுது. இந்த மாதிரி ஆளெல்லாம் நான் உள்ள விடலாமா?
சும்மா சொல்ல வந்திருக்காரு. இப்ப நான் சார் கிட்டதான் எனக்கு, ஏன்னா சார் எப்பவுமே எனக்கு தான்
அப்படின்னு இல்லை, எனக்கு யாரெல்லாம் எதிரியோ அவரெல்லாம் அவர்கிட்ட நண்பரு. சார் அந்த கொள்கையோட இருக்கிறவரு.
அமெரிக்காவில் இருக்கு. இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான இருக்கீங்க?
அது அப்பப்ப ஒண்ணா இருப்போம், ஒண்ணா இருக்கிற மாதிரி இருப்போம்.
ஆனா இந்த மாதிரி ஆளை கூட்டிட்டு போனா ஒண்ணா இருக்கிறமாங்கிறது சந்தேகம் தான். நடுவர் அவர்களே, இப்ப உமா மகேஸ்வரி அழகா சொன்னாங்க அறக்கட்டளைகளை பற்றி, நிறைய தொண்டு நிறுவனங்களை பற்றி.
ஆமா,
இப்ப வச்சுக்கோ, நீங்களே எல்லாருக்குமே தெரியுங்க, நானும் ஒரு தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவள். ஆனா எந்த நிறுவனம் சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்த மாதிரி ஆளுகளை கூட்டு வந்து போட்டு கொடுக்குறக்குன்னே 4-5 பேர் இருப்பாங்க. இப்ப தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவர்கள் ₹10,000 ஒரு மாணவனுக்கு உதவி செய்கிறார்கள், சரியா? நல்ல விஷயம்தான். ஆனால் நான் ₹10,000 அந்த மாணவனுக்கு உதவி செய்தேன் என்று ₹12,000 செலவில் ஒரு விழா எடுக்கிறான்னு அங்க இருக்கு மனிதன், இல்லையா? நடுவர் அவர்களே, அங்க மனிதனையுமே இல்லங்கிறது தான் எங்களுடைய வாதம்.
இந்த மாதிரி விழாவில ஏதோ நம்மள பேச கூப்பிட்டு இருக்காங்க, அதையும் காலி பண்றாங்க.
இல்ல இல்ல, நடுவர் அவர்களே இதை புரிஞ்சுக்கணுங்கிறது தான். அதாவது இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு உமா சொன்னாங்க.
ஆமா ஆமா.
இப்ப நான் கேக்குறேன், இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னா என்ன சார் நடக்குதுங்க?
உண்மை உண்மை
இல்லையா? நீங்க நடுவர் அவர்கள் நீங்க ரொம்ப நல்லவங்க, என்னை பத்தி ஒண்ணும் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், அதனாலதான் இதை சொல்லிட்டு இருக்கேன்.
இப்பதான் என் புருஷன் மாதிரியே பேசுறேன் நீங்க.
நடுவர் அவர்களே, இப்ப ஒண்ணை நாம் சொல்லிக்கிட்டு, இப்ப பேஸ்புக் ரொம்ப பெருகி இருக்கு, ஒத்துக்கணும், ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஆனா பேஸ்புக்ல என்னங்க வரும்?
ஏன் பேஸ்புக்கோட புக்ல பாத்திருப்பீங்களே நீங்க?
பார்த்ததோட விளைவுதான் இங்க வந்து
பேசுறாங்க. இப்ப
நடுவர் அவர்களே, எனக்கு தெரிஞ்சு பேஸ்புக் பொதுவாகவே நாங்கள் நண்பர்களுடைய அழைப்பு வரும், கேட்டு அழைப்பின் பேரில் சேருவது நடப்பது உண்டு. ஆனால் ஒரு ஃபேஸ்புக்கில் வந்த ஒரு செய்தி, ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு காட்சி வந்திருக்கு என்னன்னா, சமீபத்தில் தெருவிலே நடந்த ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்டில் விபத்திற்கு ஏற்பட்ட அந்த அவன் இறந்து கொண்டிருக்கின்றான். அந்த இறக்கின்றதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு. நடுவர் அவர்களே, இது எதையை காட்டுது? இதையெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்ல அப்படிங்கறத எங்களுடைய வாதம் நடுவர் அவர்களே. இப்ப பாத்தீங்கன்னா, நிறைவாக ஒரு செய்தியை சொல்லியே ஆக வேண்டும். இது தீரநதியில் வந்த ஒரு மிகப்பெரிய செய்தி. எத்தியோப்பியா எல்லாருக்குமே தெரிஞ்ச நாடு. அந்த நாட்டில் பஞ்சம் பட்டினி இருக்கிறதுங்கிறதும் தெரியும். அங்கே நடந்த சம்பவம் இதுதான். அங்கே ஒரு குழந்தை பசியாலும் பட்டினியாலும் இறந்து கொண்டிருக்கிறது. இறந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கழுகு மேடே இருந்து அந்த குழந்தையை பார்க்கிறது. நமக்கு ஒரு இறை கிடைத்தது என்று மெதுவாக இறங்கி வருகிறது. இப்ப இந்த கேமராமேன் எடுக்கிறாரு. பொதுவாகவே போட்டோகிராஃபியில தன்னுடைய, அதாவது தன்னுடைய பெருமையை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த போட்டோகிராஃபர் எடுத்த தகவல் என்னன்னா, இதுதான். கழுகு மேலே இருந்து கீழே இறங்கி வருவது வரை ஜூம் பண்ணி எடுத்தவன், அடுத்ததாக எடுத்தவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தாய் அருகிலே இறந்து கிடக்கிறாள். அந்த இறந்த தாயின் வற்றிய மார்புகளை நோக்கி குழந்தை சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த போட்டோகிராஃபர் எடுப்பது என்னவென்று சொன்னால், அந்த குழந்தையை நோக்கி கழுகு வந்து கொண்டிருக்கிறது, அதை எடுக்கிறான். எடுத்தவுடன் கழுகு சரியாக தன் இறையை பற்றுகிறது. பற்றுகின்ற பொழுது அந்த போட்டோவை, அந்த காட்சியை படம் பிடித்து ஒருவன் தன்னுடைய கேமராவினுடைய நுணுக்கத்தை காட்டுகின்றான் என்று சொன்னால், மனிதநேயம் எங்கே வளர்ந்திருக்கிறது? நடுவர், நான் கேட்கிற கேள்வி இதாங்க, அந்த போட்டோ நீங்க கேமரா எடுத்து ஜூம் பண்ற வரைக்கும் பேசாம அந்த கழுகை துரத்தி விட்டுட்டு அந்த குழந்தையை காப்பாத்தி இருந்தீங்கன்னா மனிதநேயம் வளரும். எனவே நடுவர் அவர்களே, எப்பவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க நீங்க, அதை எப்பவுமே நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்ப திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. உலகத்திலேயே ரெண்டே ஹரிச்சந்திரன் தான், ஒரு ஆண் ஹரிச்சந்திரன் அவர் இறந்து போயிட்டார், மற்றொருவர் பெண் ஹரிச்சந்திரன் ஆகிய தாங்கள் தான் என்று சொல்லி,
தாங்கள் இருந்தே உயிரை வாங்குறீங்களேன்னு அர்த்தம்.
மனிதநேயம் தளர்ந்திருக்கிறது. மனிதநேயம் முற்றுப்புள்ளியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முற்றுப்புள்ளியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற மனிதநேயத்தை கமாவாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரயத்தனம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மனிதநேயம் தளர்ந்துள்ளது என்ற அணியினுடைய துணை பேச்சாளர் முதன்மை பேச்சாளரை விட சிறப்பாக பேசுகிற அளவுக்கு பேசிட்டார். ரொம்ப அதே ஒரே ஒரு கேமராமேன் அந்த இது போட்டோகிராஃபி எல்லாம் கொண்டு வந்து கண்முன்ன கொண்டு வந்து நிதர்சனமாக காட்டினார் நிகழ்ச்சி. ஆனால் அதே எத்தியோப்பியாவை போய் பஞ்சத்தை போய் எடுக்க போன இன்னொரு போட்டோகிராஃபர் தன்னுடைய பத்திரிகைக்கு எழுதும்போது, எலும்பு கூடு ஒன்று நடந்து போய்கிட்டு இருக்கு. எலும்பு கூடுன்னா அந்த பிள்ளைக்கு உயிர் இருக்கு, அவ்வளோதான். அப்படியே உயிர் இருக்கிறவன் அப்படியே போய்கிட்டு இருக்கான். அவரை அதை எழுதிட்டு சொல்றாரு, அந்த உயிரோடு இருக்கக்கூடிய எலும்பு கூடு எங்க நடந்து போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, எப்படி நடந்து போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, ஆடி ஆடி தள்ளாடி நடந்து கொண்டிருக்கு. இது எதனால தள்ளாடுதுன்னு கேட்டா, தன்னுடைய தம்பியாகிய எலும்பு கூட்டை கையிலே தாங்கி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த பிறகு, அண்ணா எனக்கு நான் இங்கே இருந்தாலும் முன்னினைவு வருகிறதுன்னு அந்த நாட்டில் போய் சுற்றுப்பயணம் செய்து எடுத்துக்கொண்டிருந்த அந்த போட்டோகிராஃபர் எங்கேயோ தன்னுடைய சொந்த நாட்டில் வாழக்கூடிய அண்ணாவை நினைவு கூர்ந்து அந்த புகைப்படத்தை எழுதுறார். சில இடங்கள் அப்படிலாம் வந்து சேரும். சகோதரி ரொம்ப நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்காங்க, நம்முடைய மனதையெல்லாம் உழுக்கக்கூடிய காட்சிகளை சொல்லியிருக்கிறார். இப்பொழுது மனிதநேயம் வளர்ந்திருக்கிறது என்ற அணியினுடைய சிறப்பு பேச்சாளர், பட்டிமன்றத்தினுடைய இறுதி பேச்சாளர். நாங்களெல்லாம் பேருக்கு மருத்துவர்கள் டாக்டர் ஐட்டு டாக்டர் பட்டோம். ஆனால் உண்மையிலேயே டாக்டராக இருந்து மருத்துவ செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜெனரல் மெடிசன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் டாக்டர் ராஜராஜன் அவர்கள் இப்பொழுது பேச வருகிறார்.
உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்குழி நீர் ஞாலத்து இருளகற்றும் எழுகதிரை மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்றனைய தன்னேரில்லாத தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இங்கு இந்த அற்புதமான விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது வாதங்களை உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். நான் பெரிய பேச்சாளன் அல்ல, முதலே சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு மிகச்சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்னை அம்மா பேச கூப்பிட்டப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பேச முடியும்னு முதல்ல தயங்கினேன். இப்போ இவங்கெல்லாம் பேசுறத பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம பேச முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்திருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும், எதிரணி ஆகட்டும், மன்னிக்கணும், எங்கனியும் ஆகட்டும், எல்லாத்துக்கும் 40 வயசுக்கு மேல.
எனக்குமா, எனக்கு இஞ்சி மிஞ்சி மிஞ்சி போனா 20 வயசு தான். இதே ஒரு 40 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
பாக்குறக்கு அப்படி இருந்துச்சுங்க, 40 வயசுக்கு மேல அவங்க ஒரு நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய கோணம், இன்று இந்த உலகை வழிநடத்தும் இளைஞர்களின் கோணமும் கம்ப்ளீட்டா வேற. அந்த போட்டோ பத்தி பேசினாங்க, ஆப்பிரிக்கால இருக்கிற போட்டோ பத்தி. போட்டோ எடுத்தான், போட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணனால வந்து அவனுக்கு நிறைய இது கிடைச்சது, அவனுடைய புகழுக்காக போட்டோ எடுத்தான்னு. காங்கோல வந்து அந்த ஒரு போட்டோ உலகத்தின் தூக்கத்தை விழிப்படைய வைத்தது. காங்கோல என்ன நடந்துச்சு, ஆப்பிரிக்கால என்ன நடக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் பத்திக்கிட்டு வந்துச்சு. அந்த ஒரு போட்டோ மீடியா பப்ளிசிட்டி கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும். அந்த ஒரு போட்டோ உலக மக்களை வந்து கொந்தளிக்க வச்சது. அமெரிக்கால இருந்து அவன் வயிற்றுல அடிச்சுட்டு பணம் கொடுத்தான் காங்கோக்கு.
உண்மை தம்பி சொல்ற
ஒரு சின்ன போட்டோ. எனவே இப்ப இருக்கிற இவங்க கோணம் கண்டிப்பா வேறதான், நம்ம இளைஞர்கள் கோணம் கண்டிப்பா வேறதான். நான் மருத்துவத்துறையில இருக்கிறேன், மனித நேயத்தை பத்தி பேசுறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அது உண்மையும் கூட. ஏன்னா வந்து திருஞான சம்பந்தர் கிட்ட கேட்டாங்களாம், கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னு. நோயுரார் வாயுலான் அப்படின்னு சொன்னாங்களா. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு நம்ம மருத்துவத்தில் சொல்லுவோம். உங்களோட ஹார்ட் நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறப்போ ரொம்ப நார்மலாக இருக்கும். நீங்கள் எந்திரிச்சு நடக்கிறப்போ உங்கள் ஹார்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்கள் ஹார்ட்டில் இருக்கிற ப்ராப்ளங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும். அதுக்கு பேர் தான் ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்கிறது. நடக்க வச்சு உங்கள் ஹார்ட்டில் இருக்கிற ப்ராப்ளங்களை வெளிப்படுத்தும். மனிதன் அமைதியாக இப்போ இங்கே உட்காந்துருக்கிறப்போ எல்லாரும் நல்லவங்க தான். ஒரு நோய் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வர்றப்போ அவர்களுடைய குணாதிசயம் வேறு. அதுபோல மனிதர்கள் எல்லா வகையான மனிதர்களின் குணாதிசயங்களையும் பார்க்கக்கூடிய பாக்கியம், பார்க்கக்கூடிய சில சமயம் பாக்கியம், சில சமயம் துரதிருஷ்டம் எங்களுக்கு இளம் வயதிலே கிடைச்சிருக்கு. ஸோ நாங்க வந்து கண்டிப்பா இதை பத்தி பேச முடியும்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ் ஹாரிசனை பத்தி சொன்னாங்க, அதுக்கப்புறம் இளைஞர்களின் இந்த இது குளவெறி பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டுலாம் சொன்னாங்க. ஒரு ஹிப்பி ஹிப்பிசம்னு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஒரு ஹிப்பி மாதிரி ஒரு பையன் எங்கள் காலேஜில் எங்க கூட படித்தான், மெடிசன் படித்தான், இருந்தான். மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. பி பாசிட்டிவ் பிளட்டு ஒரு குழந்தை. தாலசீமியா அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. தாலசீமியா அப்படிங்கிற நோய் வந்து மிக கொடூரமான நோய். உங்களுடைய இரத்த அணுக்கள், உங்களுடைய செல்கள் அப்படியே அழிஞ்சுக்கிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். மாதம் மாதம் அந்த குழந்தைக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்கலன்னா அந்த குழந்தையினால் உயிர் வாழ முடியாது. தாலசீமியா ஒரு நோய். 3 பேர், 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்க முடியும் ரத்தம். ஸோ 3 பேர் எங்கள் காலேஜ்லேருந்து என்னோடய பேட்ச்மேட்ஸ். ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தைங்க, அவங்க அப்பா வந்து எங்கள் ஹாஸ்டல் முன்னாடி இப்படி நின்றுட்டுருப்பார். அது வந்து ஒரு ஓவியத்தை பார்க்குற மாதிரி அந்த காட்சி வந்து எப்பவுமே மனசில் இருக்கும். அவ்வளவு வருத்தம், அவரோட வருத்தம், அவரோட கவலை வந்து அவர் ஃபேஸில் தெரியும். அவங்க வந்து அந்த குழந்தைக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு ஒரு சிகிச்சை இருக்குது. அது வந்து ஒரு சகோதரியோ சகோதரனோ இருந்தால் தான் இது பண்ண முடியும். அதுக்காக இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அவங்க. அந்த அளவுக்கு அஃபெக்ஷனேட்டாக, அந்த அளவுக்கு அன்பு அந்த குழந்தை மேலே வச்சுருந்தாங்க. அந்த தந்தை ஒவ்வொரு மாதமும் கூப்பிட்டு வருவார். அவர் வந்து அங்கே நிற்கிறத பார்த்தாவே இந்த மாதம் இவன் டவுன் அப்படின்னு போயிடுவான். 3 பேர், 5.5 வருஷம் காலேஜ் லைஃப், 3 பேர் 5.5 வருஷமும் கண்டினியூஸாக கொடுத்தாங்க. எங்கே போய் சொல்லுவீங்க, உங்கள் வெளித்தோற்றத்தை பார்த்து அப்படின்னு நீங்கள் தூக்கி வீசுகிற ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அவ்வளவு இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் அந்த அதை வந்து மனிதனுக்கு கொடுத்து பாருங்க, அவனுடைய வெளிவர்ற விதம் வந்து வேற விதமா இருக்கும். நாங்கள் ஐசியூவில் இருக்கோம், ஐ மீன் ஐசியூ டாக்டர், எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல ப்ராப்ளம் வருது அப்படின்னு. இப்போ யூஸ்வலாக அப்டமன் அதாவது வயிற்று பகுதியில் அடி விழுகிறப்ப வந்து லிவர் அப்படிங்கிறது, லிவர் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி கட் பண்ணி எடுத்து வெளில வச்சிங்கன்னா ஃபவுண்டன் மாதிரி பிளட் வரும். லிவர் இன்ஜுரி தான் காமனஸ்ட் இன்ஜுரி ஃபார் டெத். ஐ மீன் உங்களுக்கு ரத்த போக்கினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு வந்து லிவர்னால தான் வரும். மெயினான இது வந்து ஹெட் இன்ஜுரி. ஸோ வந்து அந்த மாதிரி லிவர் இன்ஜுரி இருக்கிறப்போ நான் இப்போ ஒரு ஐசியூவில் அந்த மாதிரி ஒரு கேஸ் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னா உடனே எனக்கு 4 யூனிட் பிளட் வேணும், 4 யூனிட் அப்படின்னு நான் வந்து ஆர்டர் மட்டும்தான் பண்ணுவோம். நான் போய் களத்துலலாம் இறங்கி பிளட்டெல்லாம் தேடுறதில்லை. ஆர்டர் பண்ணுறப்போ இல்லை அப்படின்னு எனக்கு வந்ததே கிடையாது, இல்லை பிளட் இல்லை அப்படின்னு கிடையாது. எப்படியாவது பிடிக்க முடியுது கோயம்புத்தூருக்குள்ளே, என்ன குரூப் ரத்தமாக இருந்தாலும் சரி. அது இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ், தேங்க்ஸ் டு தெம் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. நான் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி சமயத்தில் கிடைச்சிருச்சு டாக்டர் அப்படிங்கிறது வந்து அது பாரதி சொல்லுவானே இன்பத்தின் வந்து பாயுது, அந்த மாதிரி தான் இருக்கும்.
அற்புதம்.
ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வந்து நான் உணர்றேன். அதே மாதிரி நாங்கள் படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் வந்து ரேபி பாசிட்டிவ், இதே இன்ட்ராப்டாமினல் இன்ஜுரி, பிளட் போய்கிட்டே இருக்கு உள்ள ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள. 27 யூனிட், 27 யூனிட் பிளட் ஒரு நைட்டு, 10 டாக்டர்ஸ் உட்கார்ந்து ஒருத்தனுக்காக எல்லாமே போட்டுட்டு உட்காந்துருக்கோம். 27 யூனிட் பிளட்டும் எங்களுக்கு கிடைச்சிது அந்த ஒரு நைட்டில்.
அற்புதம்.
அந்த பையன் சர்வைவ் ஆனா, அவன் வந்து அழகாக சர்வைவ் ஆகி வீட்டுக்கு எந்திரிச்சு நடந்து போறப்போ இருக்கிற திருப்தி வந்து தனி. அதுக்கப்புறம் ஆர்கன் டொனேஷன், அதாவது நம்ம உடல் உறுப்புகளோட டொனேஷனை பத்தி பேசினாங்க. தமிழகம் அதில் வந்து இப்போ முதன்மையான இடத்துல இருக்குது. ஹிருதயேந்திரனுடைய இழப்புக்கு அப்புறம் தமிழகம் வந்து ஒரு முழுமையான அதில் வந்து முதன்மையான இடத்துல இருக்குது. 152 இது பண்ணியிருக்கிறாங்க. ஹிருதயேந்திரன் 2008 கொடுத்த அப்படி, அதுக்கப்புறம் 2010 வரைக்கும் 152 பேர் ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தருணம், ஆர்கன் டொனேஷன் அப்படின்னு முடிவெடுக்கிற தருணத்தில் வந்து நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களோட லைஃப்பில் இவன் தான் என் லைஃப் அப்படின்னு ஒரு பையனுக்கு வந்து 21 வருஷம் வளர்த்துருப்பீங்க. டாக்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து அவங்க வந்து அந்த இழப்பையும் வாழ்க்கையே சூன்யமாக போன அந்த நொடியில் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு டிசிஷனை எடுக்க முடியுது அப்படின்னா, அந்த மக்கள் அதிகமாக இருக்கிற தேசம் மனிதநேயத்தில் குறைஞ்சா இருக்கு நான் அப்படின்னு நினைக்கல. தினமும் பார்க்குறோம் சவளை பிள்ளைகள் ரொம்ப வயசு 17 வயசு 18 வயசு இருக்கும், அம்மா இன்னும் இடுப்பில் சுற்றிட்டு தூக்கிட்டு இருக்கிறான், யூத்தெனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி யூத்தெனிக்ஸ் அப்படின்னா வந்து தேவையில்லாத இது மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கொன்றது, அது வந்து ஹிட்லர் காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கூட இன்னைக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களை இடுப்பில் ஏந்திக்கிட்டு வர நம்ம தாய்மார்கள் மற்றும் பலர், இவங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம சொல்ல போகிறோமா மனிதநேயம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணலை. இன்றைய இளைய சமுதாயம் மனிதநேயத்திலும் மற்ற எல்லா விதத்திலையும் போன தலைமுறையை விட பெட்டராக தான் இருக்கு. அது உண்மைதான், நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன். அப்புறம் சுனாமி மற்றும் தானே புயல் சமயத்தில் இங்கிருந்து போய் அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க எத்தனையோ பேர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்திலும் இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு மன சோர்வு ஏற்படலாம், புதிய தலைமுறை சரியில்லை, அது மாதிரி பண்ணுறாங்க இது மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர்களின் வயதுடைய நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, 2000 வருஷம் ஆச்சு வரலாறு நமக்கு, நல்லா ஓரளவுக்கு வரலாறு தெரிஞ்சு 2000 வருஷம் ஆச்சு. 1900 வருடங்கள் நடக்காத முன்னேற்றம் இந்த ஒரு 100 வருஷத்தில் நடந்திருக்கு. 1700களில் ஒருத்தர் சொன்னாராம், கண்டுபிடிக்கப்பட வேண்டிய எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு. எவ்வளவு மூடத்தனமான ஒரு வாக்கியம் அது. இன்னைக்கும் ஒவ்வொரு நொடியும் புது புது டெக்னாலஜிஸ், புது புது விஷயங்கள் கண்டுபிடிச்சு நம்மளை ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னேற்றிட்டே இருக்கு. இதனால் நடக்கக்கூடிய இந்த மிகை வளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய சில தோய்வுகளை தவிர்த்து பார்த்தோம் என்றால், ஒட்டு மொத்தமாக இன்றைய தேவை, உலகம் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கு, நீங்களும் அந்த ஸ்பீடுக்கு நம்ம இளைஞர்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். சினிமா பார்க்காம எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க தெரியுமா? ஒரு நாள் 3 மணி நேரம் சினிமா போச்சுன்னா இன்னைக்கு படிப்பு போகுது, இன்னைக்கு இது போகுது அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன், இவ்வளவு காம்படிஷனுக்கு இடையில நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் அவ்வளவு அளந்து வைக்கக்கூடிய நிலைமையிலையும் அவர்களுக்கு வந்து ஒரு வடிகாலாக மட்டுமல்லாமல் அவங்களுக்கு ஒரு பிணைப்பு தேவைப்படுது, சக மனிதனுக்குள்ள ஒரு பிணைப்பு தேவைப்படுது. இல்லைன்னா அவன் இந்த வேகத்துல போயிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் வந்து எல்லாருமே மென்டல் ஆயிடுவான். ஸோ அந்த பிணைப்புக்கு இன்னும் அதிகமா அவங்க உழைப்பு இருக்கு. மனிதநேயம் வந்து அந்த உழைப்பு அந்த பிணைப்பின் வழியாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.
ஏப்பா, பன்னெடுங்காலமாக கிட்டத்தட்ட 30-33 வருஷங்களுக்கு மேலாக 3000 பட்டிமன்றங்களுக்கு மேல் பேசி, கிட்டத்தட்ட 1000 பட்டிமன்றங்களுக்கு கிட்ட நான் நடுவராக இருந்து தீர்ப்பை வழங்கி நாநிலம் முழுவதும் சென்று, இவர்கள் சொன்னது போல அமெரிக்க மண்ணில் சென்று அங்கே தமிழ் முழக்கம் செய்து, அப்பொழுதெல்லாம் கிடைக்காத பெருமிதமும் பெருமையும் மதிப்பும் மகிழ்வும் இந்த அருமை தம்பி என் கண்மணி பேசுகிற போது மகிழ்ச்சியாக. தேயப்பா என்ன சிறப்பு, அது பேசுகிற போது பார்த்தா என் பொண்ணு நின்று பேசுகிற மாதிரி இருக்கே. என் பையன் என்ன பேசுற மாதிரியே இருக்கு. இந்த தலைமுறையை விட என்னங்க வேண்டி கிடக்கு நமக்கு, வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சொன்னாங்களே தம்பி, பல்கலைக்கழகத்தினுடைய இயக்குனர் வந்தவங்க சொன்னாங்க, ரெண்டு இளைஞர்களை பார்த்துட்டு, அவங்கெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு நம்பிக்கை வருது, இது 40 வயசு ஆயிட்டாலும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க போல இருக்குங்கிறாங்க. அவங்கள என்ன சொல்லல தம்பி, நான் தான் 20 வயசு ஆச்சு, நாமெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் உண்மையான தெளிவு என்ன அழகா சொல்றாரு பாருங்க. என்னுடைய பெண்ணும் மருத்துவர் தான், என்னுடைய வகுப்பு தோழி தான். அது வந்து சொல்லும், ஒவ்வொரு செய்தியும் சொல்லுகிற பொழுது அப்படியே இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட எல்லாரையும் பேட்ச்மேட்டும் நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க. பிள்ளைகள் பிள்ளைகள் தான், பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்க எல்லாம் வகுப்பு தோழர் தோழியராக தான் இருப்பாங்க. சொன்ன மாதிரி அது சொல்லும், என்ன அழகா அந்த சொல்றாங்க பாரு, இந்த லிவருடைய இதை அந்த சர்ஜன் சர்ஜரியோடைய அழக சொல்லி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற பொழுது நாங்கள் 30 லிட்டர் எவ்வளோ உடனே எவ்வளோ லிட்டர்ஸ் ரத்தம் வேணுமோ வந்து கிடைக்கிற பொழுது அதுக்கு சொன்ன ஓமை உங்களையெல்லாம் மயக்குச்சோ இன்னையோ கேட்டு கிடுத்து போனே என்னடான்னு நான் அனுபவிச்சேன். தேன் வந்து பாயுது காதினிலேன்னா யாரு, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே, செந்தமிழ் நாடுன்னு சொன்னாலே போதுமா, இன்ப தேன் வந்து பாயுது காதலிலேன்னு முண்டாசு கவி சொன்னான். அது போல இந்த தம்பி எங்க உட்காந்துக்கிட்டு இந்த அறுவை சிகிச்சை அறையில உட்கார்ந்துருக்கிற நேரத்துல அந்த பிளட் குருதி வந்து சேருது இல்லையா, ரத்த தானம் வந்து சேருகிறது அல்லவா, தானம் அளித்த ரத்தம், அது அந்த சொல் வந்து கேட்ட உடனேயே கேட்டு கிருகிருத்து போனேன்னு சொல்றாரு பாத்தீங்களா, என்ன அற்புதம் பாருங்க. அப்படித்தாங்க உணர்வு, டெடிக்கேட்டடா இருக்கும் ஒரு சர்வீஸ் எது. நான்லாம் டீச்சிங்னாலும் வாழ்க்கையில கடைசி வரும் ஒரு டீச்சரா இருக்கிறத நினைச்சு நான் பெருமைப்படுறேன். மருத்துவ தொழில் எவ்வளவு புனிதமான தொழில், ஒரு சிலர் அதுல இருக்காங்க வணிகர்கள், அதை விட்டு தள்ளுங்க. இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கிற போது 1000 ஜென்மங்கள் வாழ்ந்த சாபல்யம் நமக்கு கிடைச்சது எவ்வளவு சிறப்பா சொல்ற. சவள பிள்ளைய பத்தி பேசினார், எனக்கு தெரிஞ்சு சௌராஷ்டிராவில் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சௌராஷ்டிரில பெண் அவங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40-42 வயசு, இந்த குழந்தைய சுமப்பாங்க, அவன் அப்படி மூட்டையாட்டா இருப்பான், 15 வயசுல அப்பளவு தூரம் தோண்டி தூக்கி சுமப்பான். ஐயோ நான் கேட்டேன் அவங்கள, ருக்மணி உங்களுக்கு இதை கஷ்டமா இல்லையான்னு, இல்லை புனிதா இல்லை, கஷ்டமாகவே இல்லை, இவனே இந்த 15 வயசில் பெரியவனானா என் இடுப்பில் இருப்பானா, இவனை தூக்கி சுமக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிப்பாரு அப்படின்னாங்க. அதை நாம் வந்து துன்பமாக நினைக்கிறோம், இன்பமாக நினைக்கிற தாய் இருக்காங்க பார்த்தீங்களா சகோதரர், அதை தான் மாணவர் அதான் சொல்கிறார், இளைஞர் அதை தான் சொல்கிறார். உண்மையிலே பார்க்கிற பொழுது மனிதநேயம்ங்கிறது எங்கே இருக்குது, அவங்க சொன்னாங்க வலதுகை கொடுப்பது இடதுகை தெரியாதுன்னு, வாழ்ந்தவன் கர்ணம் மாவீரன்னாங்க, அவனுக்கு வலதுகை இடதுகை எதுவுமே தெரியாது. அவன் முதன் முதல்ல உறுப்பு தானம் செஞ்சான் உயிரோடு இருக்கும் போதே, உடலோடு ஒட்டிய கவச குண்டலம், இந்த கவசம்ங்கிறது உடலோடு ஒட்டியது, குண்டலம்ங்கிறது அவன் காதில் பிறக்கும் போதே இருந்தது, இந்த ரெண்டும் அவன் பிறக்கும் போதே இருந்தது. அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் கேட்கறதுக்காக பிச்சைக்காரன் வடிவில் தேவேந்திரன் வரபோது அவன் எப்படி வரானா, வந்த தேவேந்திரன் இருக்கிறதுலயே உயர்ந்த லோகம் தேவலோகம், தேவலோகத்துடைய ராஜா இருக்கப்படியே சொர்க்கலோகத்தினுடைய ராஜா தேவலோக ராஜா தேவேந்திரன், அவன் இப்ப பிச்சைக்காரன் மாதிரி வந்து நிற்கிறான். எந்த தோற்றத்துல இருந்தாக்கா, வயசான ஒரு கழுத்துல அந்தன உருவத்துல வர்றான், வர்றவன் என்ன கேட்கணும், சாப்பிட்றதுக்கு சோறு கேட்கலாம், வேற ஏதாவது பொன் பொருள் கேட்கலாம், ஆனா அந்த கழுத்து அந்தனன் என்ன கேட்டான்னா கவசத்தையும் குண்டலத்தையும் கேட்கிறான். தள்ளாடும் வயது நரை திரை மூப்பு வந்து நிக்கிறான் அந்த கிழவனுக்கு. வந்தவனை பார்த்துட்டு உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டபோது அவன் சொல்றானா, எனக்கு உன்னுடைய கவச குண்டலம் வேணும். உடனே நாமளா இருந்தா என்ன கிடைக்கும், என்ன உனக்கு எதுக்கியா கவசம், உனக்கு எதையா குண்டலம், தள்ள போற வயசு காடு வா வாங்குது வீடு போங்குது, உனக்கு கவசம் குண்டலம் எதுக்கு, எங்கேயாவது முதியோர் இல்லை இருந்தா அட்மிட் ஆகு, நீ அதுக்கு வேணா ஆயத்தம் பண்றேன்னு தான் நாம சொல்லுவோம், அறிவு பூர்வமா நாம செய்வோம் பாருங்க. இவனுக்கு எதுக்கு, வீரனுக்குத்தான் கவசம் தேவை, வாழ்றவனுக்கு தான் குண்டலம் தேவை வைத்து கொண்டு பிழைப்பதற்கு. இது எல்லாம் போனவன் வயசானவன் சாக போறான் நாளைக்கு, அந்த வயதுல உடைய வந்து கவசத்தையும் குண்டலத்தையும் கேட்கிறானேன்னு நினைக்கலீங்க, கேட்ட உடனே என்ன பண்றான், அறுத்து கொடுத்தான் பாருங்க. அதுக்கு பேர் தான் கொடை மடம். நாமளாந்தான் உனக்கு தேவையா தேவையில்லையான்னு பார்ப்பதல்ல கொடை, கொடை மடம்ங்கிறது தேவையோ தேவையில்லையோ கேட்டுட்டான் கொடுத்துருவோம். அப்படிப்பட்ட கர்ணன் அவனை சொல்றான், உலகத்துல 1000 பேர் இருப்பாங்க, தன்னையும் கொடுப்பான் தன் உயிரும் தான் கொடுப்பான்னா, அப்படி வலதுகை கொடுப்பது இடதுகை தெரியாதுன்னா, உட்காந்து ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கான், தங்க கிண்ணத்துல பெரிய ராஜா இல்லையா, தங்க கிண்ணத்துல எண்ணெயை ஊத்திருக்காங்க, அதை கொண்டு வந்து இந்த கையிலேருந்து இப்படி எடுத்து ஊற்றி தலையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வாய்த்த மனைவி சரியான மனைவி இல்லை, வாழ்க்கை முழுவதும் அவனுடைய சோகத்தையே சுமந்தவன் கர்ணன், ஆனால் மகிழ்ச்சியோடு எல்லாரையும் வச்சிருக்கான். அப்படி எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தலையில் தேய்ச்சிட்டு நேரத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறான், பிச்சைக்காரன் இரவலன் வந்து கேட்குறான், சாயந்தரம் பொழுது சாய போகிற நேரமாச்சு, மதியம் 3 மணிக்கு மேலே கொடை கொடுப்பாங்களான்னு யோசிச்சு திரட்டுறாங்க. அவன் கேட்குற சத்தம் இவனுடைய காதலை விழுது, வர சொல்லுங்கிறான், வர்றான், வந்தது எனக்கு ஏதாவது கொடுக்கறனான்னு கேட்குறான் வந்து நிற்கிறவன். உடனே என்ன பண்றான், இடதுகையில் அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு ஊத்துனான் பாருங்க, தங்க கிண்ணம் பொற்கிண்ணம், அதை தூக்கி இப்படி கொடுத்தான், உடனே பக்கத்தில் இருந்த மனைவி சிரிச்சா, இவனை பார்த்து எப்போதுமே கிண்டலா பேசுறவ, தேரோட்டி மகன் தானே, அரசனுடைய மகளவ, அரசியலும் குமரி, இவன் தேரோட்டி மகன் தான், பெரிய ராஜான்னு சொன்னா தீந்து போச்சான்னு கேவலமா பேசுவான். இடதுகை கொடுத்ததும் சொல்றா, இவன் வந்து பரம்பரை பணக்காரனாக இருந்தால் தெரியும், ஒன்றுமில்லாமல் வந்தவன் தானே, தேரோட்டி மகனுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி சிரிக்கிறான். அவன் அதை நினைச்சு சொல்லல, பக்கத்துல இருந்த அமைச்சர்கிட்ட சொல்றான், இந்த கையில் இருக்கக்கூடிய தங்க கிண்ணத்தை இந்த கையில மாத்திரை, வலதுகை இடதுகை இல்லையா, இந்த இடதுகையிலேருந்து நான் வலதுகைக்குள்ள மாத்திர நேரத்துல இந்த இடையில இருப்பது இதயம், இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளுடைய எண்ணத்தை தூண்டும், அப்ப நினைச்சு பார்க்க தோணும், இந்த தங்க கிண்ணத்தை கொடுக்கறதுக்கு பதில பொருளை கொடுக்கலாமே மனசு மாற தொடங்கிடும், அவனுக்கு தேவை என்னன்னு கேட்க தொடங்கிடும். அதெல்லாம் கேட்பதற்கு சிந்திப்பதற்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை, கேட்ட உடனே கொடுத்து விட வேண்டும், அது எதுவாக இருந்தாலும் சரின்னு கொடுத்தான் பாருங்க. அதான் வலதுகை கொடுப்பது இடதுகை தெரியாது, இடதுகை கொடுப்பது வலதுகை தெரியாது. அப்படி வாழ்ந்தவன் கர்ணன் கடைசியில தேர் சக்கரத்துல அப்படியே அழுந்தி போய் கிடக்கிறான். எதிரில் அர்ஜுனன் குத்தி அம்புகளெல்லாம் உடம்பு முழுக்க சல்லடையாக துளைத்து கிடக்குது, குருதி வழிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் உயிர் போக மாட்டேங்குது, ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன் அப்படின்னு, அப்படி உயிரானது வெளியில இருக்கா உள்ள இருக்கான்னு தெரியல, அப்படியே கண்ணு முன்னு திடலாம திக்குமுக்காடி இருக்கான், உயிர் போகிற மாதிரி இருக்கு ஆனால் போகலை, உயிர் போகவில்லை, அவன் செத்து போனாதான் டிக்ளேர் பண்ணலாம் யுத்தம் முடிஞ்சுதுன்னு. அந்த நேரம் பார்த்து அர்ஜுனன் சொல்றான், என்ன உயிர் போகலையே, நான் என்ன செய்வது கண்ணாங்கிறான். கண்ணன் சொல்றான், டே அர்ஜுனா, அவன் சாக போது உன்னாலல்ல பார் என்று சொல்லி கீழே இறங்கி வரான். தேர்தட்டிலேருந்து கீழே இறங்கி வந்த சாரதியாக இருக்கக்கூடிய பார்த்த சாரதி கண்ணன் தன் உருவத்தை இப்பொழுது மாற்றிக்கொண்டு அந்தனாக கிழவனாக வந்து நின்று அவங்ககிட்ட யாசகத்துக்காக வந்த கர்றான் அப்படின்னு கூப்பிடுறான். அப்படியே செத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல இமையை உயர்த்தி பார்க்கிறான், எதிரே ஒரு கிழவன் நிற்பது தெரியுது, யாரன் நீ கேட்கிறான். நான் இமயமலையிலிருந்து இறங்கி வந்த முதல் பொய், அவன் இமயமலையிலிருந்தா இறங்கி வந்தான், எதிரில் இருக்கிற தேர்லேருந்து இறங்கி வந்தவன் சொல்றான் பாருங்க, பிச்சை எடுக்கிறதுனா சாமி கூட பொய் சொல்லும், அப்ப மனுஷன் பொய் சொன்னான் என்ன, அதனால சொல்றது இமயமலையிலிருந்து இறங்கி வந்தேன். அப்படியா, எதற்காக இறங்கி வந்தாய், உன்னிடம் யாசகம் பெறுவதற்காக. அவனே கேட்டான், நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன், நான் நன்றாக இருக்கிற கூடிய காலகட்டத்தில், உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரலையே, நான் செத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வரையே, இறுதி வரை யாருக்கும் இல்லை என்ற சொல்லை நான் இல்லை என்று சொல்லாதவன் ஆயிற்றே, யாருக்கும் இல்லை என்றே என் வாயினால் சொன்னவன் இல்லையே, இந்த நேரத்தில் வந்திருக்கியே, உன்னுகிட்ட நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், என்னுகிட்ட இருக்கிறத கேள் அப்படின்னா, செத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நான் எதை கொடுத்துட முடியும், என்கிட்ட இருக்கிறத இல்லைப்பா, உன்னிட்ட இருக்கிறதான் கேட்கிறேன்னா, என்ன வேணும்னு கேட்டான். நீ செய் புண்ணியம் அனைத்தையும் தான், எவ்வளோ பெரிய அயோக்கியம் பாருங்க கண்ணே, நீ இது பொன் வேணாம் பொருள் வேணாம் எது வேணாண்டா, நீ இதுவரை செய்து வைத்திருக்கிறாய் அல்லவா புண்ணியம், அதுக்கு பேர் செய் புண்ணியம்னா. செய் புண்ணியம்னா எங்களுடைய தமிழ் இலக்கியத்தில் என்னன்னா, மூன்று காலத்தையும் உணர்த்தக்கூடிய வினைத்தொகை அது. என்ன வினைத்தொகைனா, செய்த புண்ணியம்னா இதுவரை அவன் செய்த புண்ணியம், இப்போ செய்ய போகிற புண்ணியம், இப்போ கர்ணனுக்கு கொடுக்கறதுனால கண்ணனுக்கு கொடுக்கறனால வரக்கூடிய செய்ய புண்ணியம், செஞ்ச பிறகு வரப்போது இல்லையே அவனுக்கு ஒரு புண்ணியம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் மூன்று காலத்திலும் செய்த புண்ணியங்கள் எல்லாம் எனக்கு தர வேணும்னா. அதை கேட்ட உடனே கர்ணன் சிரித்தான். ஏன் தெரியுமா சிரித்தான், என்னகிட்ட இருக்கிறத கேட்குறேங்கிறது ஒன்று, இன்னொன்று இது சாமானியமான ஆசாமி கேட்கக்கூடியதல்ல, சாமி கேட்கக்கூடியதுதான் இதுன்னு நினச்சி என்னகிட்டயே கேட்க வந்திருக்கே என்று சொல்லி தன்னுடைய அம்பை பிடுங்குறான். அம்பரா துணியிலிருந்து வரக்கூடிய அம்புகளைப் போல இரத்த துணிகள் பீரிட்டு வருகின்றன, அங்கேயும் கூட பாருங்க ரத்தந்தான் வந்து விழுது, அந்த இரத்தத்தை வச்சு தொட்டு அவன் தன்னுடைய கையை வைத்து அவன் கையில் வைத்து சத்தியம் செய்தான், யான் செய் புண்ணியம் அனைத்தும் உகந்து தருகிறேன்னா. கேட்டதும் அவன் சொன்னான், அதை பெற்ற உடனேயே இப்பொழுது கண்ணன் கேட்டான், இதுவரை அவனிடம் யாசகம் பெறுவதற்காக வந்த பிச்சைக்காரனாக இரவலனாக நின்ற கண்ணன், இவனுடைய இரத்தம் அவனுடைய கையில் ஏற்பட்டதனால் அந்த உணர்வு கொடை கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வு அவனுக்கு வந்து, கர்ணா உனக்கு நான் ஏதேனும் தர ஆசைப்படுகிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேள்தான். அதுக்கு சொன்னான், இனி ஒரு பிறவி என்று எனக்கு எடுக்க வேண்டால், வேண்டான்னு சொல்லுவோம் எல்லாரும், இனி ஒரு பிறவி என்று எனக்கு அமையும் என்றால் அந்த பிறவியும் நான் கொடை கொடுக்கக்கூடியவனாகத்தான் என்னை படைக்க வேண்டும் கேட்டான் இல்லையா. அப்படிப்பட்ட உள்ளம் உடையவர்கள் தான் வள்ளல்கள். அதுபோன்ற எண்ணத்தை எது பற்றியுமே கவலைப்படாம இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் வந்து நின்று இன்றைய நாளிலே இன்றைய பொழுதை நான் நினச்சி பார்க்குறேங்க. இந்த ஊரிலே எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்குது, சின்ன திரையிலே வலம் வரக்கூடியவர்கள் பெரிய புகழ் பெற்றவர்களெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்ப்பதற்கு எண்ணற்ற கூட்டங்கள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பேர் கொடையாளர்கள் மத்தியிலே பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய சிந்தனை செய்திகளை எல்லாம் உங்களுக்கு தந்த இந்த நாள் என்னுடைய வாழ்க்கை கேட்டிலே புனித நாள் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை அளித்த அருமைக்குரிய சகோதரர் குருதி கொடையும் மட்டுமல்ல உங்களுக்கு இலக்கிய கொடையும் நான் தான் தருவேன் என்று எங்களை அன்போடு அழைத்திருக்கக்கூடிய சகோதரர் ரவி அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய இலக்கிய சொல்லரசர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியை சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய மேன் ஆஃப் த மேட்ச் அருமைக்குரிய தம்பி டாக்டர் ராஜராஜன் தமிழ்நாடு தமிழகம் தமிழ் மொழி வாழ்கின்றவரை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இதுல என்ன தீர்ப்பு வேற அதை கவனமா கேக்குறாங்க. இதுக்கப்புறமும் ஒரு தீர்ப்பு வேணுமா? நான் சொல்லிட்டேன்னா நாட்டாம தீர்ப்பை மாத்தி நடுவாங்க. மனித நேயம் மலர்ந்திருக்கிறதா மலரவில்லையான்றதுக்கு எதை சொல்லலாம் நீங்களே சொல்லுங்க. ஜூரிகளாக அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், மனித நேயம் இன்றைய பொழுதில் இன்றைய சூழலில் மட்டுமல்ல இது போன்ற தலைமுறைகள் எழுச்சியில நிற்பதனால் பேசுவதனால் செயலாற்றுவதால் மனித நேயம் வாழ்வாங்கு வாழும் வளரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
இதுவரை மனித நேயம் மலர்ந்துள்ளதா தளர்ந்துள்ளதா என்ற தலைப்பில் இடம்பெற்ற பட்டிமன்றம் கேட்டீர்கள். மனிதநேயம் மலர்ந்துள்ளது என்ற தலைப்பில் வாதிட்டனர் உமா மகேஸ்வரி, டாக்டர் ராஜராஜன் ஆகியோர். மனிதநேயம் தளர்ந்துள்ளது என்ற தலைப்பில் வாதிட்டனர் புலவர் சுரேந்திரன், மகேஸ்வரி, சத்குரு ஆகியோர். நடுவராக பங்கேற்றார் பேராசிரியர் புனிதா ஏகாம்பரம் அவர்கள். நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்களது எண்ணங்களை தொலைபேசி வாயிலாகவும் தெரியப்படுத்தலாம். தொலைபேசி எண் 0422 243 1055. நாளை சந்திப்போம் நண்பர்களே.